இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நாம் சந்திக்க இருப்பவர் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளர் திரு செங்கியாளியான் என்ற குணராசா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் பிரபா அவர்களே. வாசகர்கள் நேர்களோடு கலந்து கொள்ள நேர்ந்ததிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.
நிச்சயமாக அதேபோல நீண்ட கால இலட்சியங்களில் ஒன்றாக உங்களை நேர்காணல் காண வேண்டும், அந்த இன்பத்தை நேர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அந்த கனவு இன்று கைகூடியிருக்கின்றது. அதற்கு முதலில் உங்களுக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக்
கொள்கின்றேன்.
ஈழத்தினுடைய நாவல் இலக்கிய வரலாற்றிலே செங்கியாளியானை விடுத்து ஒரு பதிவை போட முடியாத ஒரு நிலைமையிலே தனித்துவமான உங்களுடைய நடையாற்றல் மற்றும் படைப்புகள் மூலம் ஈழத்தினுடைய இலக்கிய உலகிலே பல படைப்புகளை அளித்திருக்கின்றீர்கள். ஈழத்து இலக்கிய உலகிலே உங்களுடைய வரவு எப்படி இருந்தது?
இலக்கிய உலகிலே 1957 நான் ஜாழ்ப்பாணம் இந்தி கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலேயே இலக்கியத்துக்குள்ளே ஈடுபட தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் எங்களுக்கு கல்வி கற்பித்த ஈழத்துறவர் என்று சொல்லப்படுகின்ற ஏரம்பமூர்த்தி அவர்கள் மிகுந்த தமிழ் அறிவுடையவர்கள், அவர் எழுத்தாளர். ஆகவே எங்களுக்கு இலக்கிய செல்லறி எது சரியான இலக்கியம் என்று போதிப்பதிலே அவர் மிகுந்த ஈடுபாடு காட்டுபவராக இருந்தார். அவர் சொல்வதை ஆர்வத்தோடு கேட்கின்ற ஒரு மாணவர் கூட்டமும் எங்களுடைய இந்து கல்லூரியிலே இருந்தது. செம்பியன் செல்வன், கவிஞர் சோகனா பத்மநாதன், சூனா வாய்த்திலிங்கம், முனியப்பதாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் கூட்டமே அங்கு இருந்திருக்கிறது. ஆகவே பல படிக்கின்ற காலத்திலேயே இலக்கியத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, அதை பற்றி அதில் நானும் ஒரு பங்காளராக பார வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு கொஞ்சம் வித்தியாசம். அங்கு பேராசிரியர் சதாசிவம், பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் வித்யானந்தன் போன்றோரோடு பழக நேர்ந்ததினால அவர்கள் எங்களுக்கு இலக்கியம் பற்றிய செல்நறையை நல்ல முறையில் காட்டி தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே நிறைய வாசிப்பதும் அதனால் எழுத வேண்டும் என்ற உணர்வும் வந்தது. அதனால தான்
இந்த நீங்கள் பல்கலைக்கழகம் என்று சொல்லும் பொழுது 1964 என்று நினைக்கின்றேன் முன்னும் மண்ணும் என்ற ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருந்தீர்கள். அந்த சிறுகதை தொகுதியிலே இடம்பெற்ற அனைத்து எழுத்தாளர்களும் பின்னாளில் ஈழத்து இலக்கிய நாவல் உலகிலே தனித்துவமான படைப்புகளை அளித்துச் சென்றிருக்கின்றார்கள் இல்லையோ?
எங்களுடைய அந்த 60-65களிலே ஜாப்பா பேராயண பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு எழுத்தாளர் கூட்டமே இருந்திருக்கிறது. நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகும் பொழுது அங்கு மூணா கடலசிங்கம் என்ற ஒரு எழுத்தாளர் இருந்திருக்கிறார், ஆனா சண்மோதாஸ் இருந்திருக்கிறார், காசிநாதன் இருந்திருக்கிறார், இன்றைக்கு ஃபாதர் ஜெகனேசன் இருந்திருக்கிறார், அந்தோணி முத்து இருந்திருக்கிறார், செம்பியன் செல்வன், அன்மானகுரு, குந்தவை என்றொரு பெரிய திருவன் என்று பெரிய ஒரு இலக்கிய கூட்டமே இருந்தது. அப்படி ஒரு கூட்டம் நான் நினைக்கலே எந்த ஒரு காலகட்டத்திலும் பல்கலைக்கழகத்தில் ஏற்படவில்லை. எனவே நாங்கள் அங்கு இருந்த 4 ஆண்டுகளிலும் 4 சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறோம். கதை பூங்கா, புண்ணம் மண்ணம், காலத்தின் குரல்கள், யுகம் என்று 4 சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றிலும் அங்கு இருந்த எழுத்தாளருடைய சிறுகதை எழுத்தாளருடைய படைப்புகளை ஒருங்கு சேர்த்து தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் முன்ன பண்ணும். இன்றைக்கு அவர்களெல்லாம் பிரபலியமான எழுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் எழுதினவர்கள் பிரபலியமான எழுத்தார்கள்.
அதாவது
முக்கிய விஷயம் என்ன என்றால், நீங்க தெரிஞ்சுள்ள வேணும், அந்த காலகட்டத்திலே தான் பல்கலைக்கழகத்திலே முதன் முதல் சுய பாஷை மூலம் கல்வி புகட்டப்பட்டது. அதனால தமிழிலே சிந்திக்கின்ற ஒரு மாணவர் கூட்டமே அங்கே இருந்திருக்கிறது, எழுத்தாளர் கூட்டம்.
நீங்கள் எழுதிய படைப்புகளிலே அச்சுக்கு வந்த படைப்பாக இதை குறிப்பிடலாம்.
என்னுடைய படைப்புகளில் இதுவரை 4 சிறு கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன, 43 நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதில் எது சிறந்தது என்று குறிப்பிடுவது மிகவும் கடினம்.
இல்லை, நான் சொல்வது ஆரம்ப கன்னி முயற்சியாக எழுத்திலே வந்த அச்சு வாகனம் ஏறிய படைப்பு எது?
என்னுடைய நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே கல்கண்டு தலைவனுடைய கல்கண்டில ஒரு பக்க கதை ஒன்று எழுதியிருக்கிறேன்.
ஓஹோ,
ஒரு பக்க கதை. ஒரு பக்க கதைக்கு 1 ரூபாய்
தான்
கல்கண்டில் சிறுகதை வெளிவந்தது ஒரு பக்கம். அதுக்கு யாழ்ப்பாணத்திலே அப்பொழுது கல்கண்டு ஏஜென்ட் ஆயிருந்தவர் தம்பித்துறை என்பவர், அவர் என்ன கூப்பிட்டு தமிழ்வாணன் உங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி 1 ரூபாய் தந்தேன். எனக்கு நன்றாக இருக்கு.
அதாவது அந்த காலத்தில் தமிழ்வாணனுடைய சன்மானத்தோடு உங்கள் கன்னி முயற்சியை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இல்லையோ?
ஆரம்பித்திருக்கிறேன்.
செங்கியாளியான் என்ற புனைப்பேருக்கு பின்னால் ஏதாவது கதை இருக்கின்றதா?
நுகைய கலை இருக்கிறது. பாதுகாத்தில இருக்கும் பொழுதுதான் அந்த புனப்பெயர் நாங்கள் வைத்துக் கொண்டோம். ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, அந்த காலகட்டத்திலே இந்த மார்க்சிய கருத்துக்கள் கூடுதலாக நிலவிய காலகட்டம். இலக்கியத்திலே மார்க்சிய கருத்துக்களை பேசி எழுத வேண்டும் என்று பேராசிரியர் கைலாசூரி அவர்கள் வற்புறுத்தின காலகட்டம். ஆகவே இந்த சிவப்புக்கு ஒரு முக்கியம் இருந்தது. செம்பியன் செல்வன் சிவப்பு, செங்கை சிவப்பு. நான் அந்த அந்த கருத்தோடு இன்னொரு கருத்தும் கொண்டு வந்தேன். செங்கையாளியான் என்றால் எனக்கு சிறு வயதில் இருந்து விஷ்ணுவிடம் ஒரு மிகுந்த பக்தி. ஏதோ தெரியாத அம்மா நெடுக பெருமாள் கோவிலுக்கு என்னை அழைத்துச் செல்வதனால ஏற்பட்ட ஒரு விதமான பக்தி. செங்கை என்றால் சிவப்பு, சிவந்த கையை உடையவன், ஆளியிலே இருப்பவன். ஆகவே செங்கை ஆளியான் சிவந்த கைகளை கொண்ட சிவப்பு அல்ல சிவநல கருத்துக்களை கொண்ட ஒரு சமுத்திரம் போன்ற கற்பனை வளர்த்த கொண்ட இருக்க வேணும் என்பதற்காக அந்த பேரை நான் சுட்டிக் கொண்டேன். புனப்பேர் எழுதாம சொந்த பேர் எழுதி இருக்கலாம் என்று இப்பொழுது
நினைக்கின்றேன்.
ஆரம்பத்திலே ஒரு புனப்பேர் தேவை போல இருந்தது.
நான் உங்களுடைய நீண்ட கால வாசகன் என்ற ரீதியிலே நான் ஊகித்துக் கொண்டது, நீங்கள் வரலாற்று சம்பந்தமான படைப்புகளையும் அளிக்கும் பொழுது சிங்கி ஆரியானையும் தொற்றிருக்கிறீர்கள். எனவே அப்படியான ஒரு பாதிப்போடுதான் இந்த புனைப்பேரும் வந்திருக்குமோ என்று ஊகித்துக் கொண்டேன். ஆனால் தகுந்த விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்புகளை பார்த்தால் ஒரு பக்கம் பிரதேச ரீதியான படைப்புகள், பல்வேறு பிரதேசங்களிலே நீங்கள் பணியாற்றியதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த பின்னணியோடு வரக்கூடிய கதைக்களங்களாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்திலே வரலாற்று ரீதியான படைப்புகள் என்று இருக்கின்றன. இந்த பிரதேச ரீதியான படைப்புகளுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த களங்களை பற்றிய விவரங்களையும் நாவல்களையும் சொல்லுங்களேன்.
இந்த ஆரம்பத்திலே வந்த புனகதைகள் யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்ட, யாழ்ப்பாண பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ஆனா நான் இலங்கை நிர்வாக சேவையில சேர்ந்து 1971 கிண்ணியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருவோணமலை பிரதேசத்திற்கு, முஸ்லீம் பிரதேசத்திற்கு காரியாதிகாரியாக தலைமையாற்றப் போயிருக்கிறேன். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 35 வருடங்கள் நான் வன்னி காட்டு பிரதேசத்திலேயே வேலை செய்திருக்கிறேன். கிண்ணியா, தம்பலகாமம், செட்டிக்குளம், வவுனியா, கிளிநொச்சி, துணுக்காய், பாண்டியன்குளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காட்டு பிரதேச குடியிருப்புகளிலே வாழ்கின்ற அனுபவம் என கிடைத்தது. யாழ்ப்பாண நகரத்திலே நான் சந்திக்காத மக்கள், துயரம் நிறைந்த மக்கள், வித்தியாசமான மக்கள், அடக்கு முறைகளுக்கு உட்படுகின்ற மக்கள், தாங்கள் அடக்கி கொடுக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத மக்கள் இந்த வன்னி பிரதேசங்களிலே, இந்த நான் வேலை செய்த பகுதிகளிலே காண நேர்ந்த பொழுது அவருடைய துயரங்களை அவர்களுக்கே சுட்டிக்காட்டுவதற்கு இலக்கியத்தை ஒரு களமாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே நான் பிரதேச நாவல்கள் கூடுதலாக எழுதியிருக்கிறேன். கிண்ணியாவில் தம்பலகாமத்தில் இருந்த பொழுது நான் எழுதின நாவல் யானை, அது வந்து காட்டு பிரதேச நாவல். செட்டிக்குளத்திலே நான் கடமையாற்றிய பொழுது எழுதிய நாவல் காட்டாறு, கனவுகள், கற்பனைகள், ஆசைகள். கிளிநொச்சியில் கடமையாற்றியும் பொழுது கிளர்ச்சி கலமாற்றும் பொழுது மலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து இந்த நாடு உருப்படாது என்று பல பிரதேச நாவல்களை, வன்னி பிரதேச நாவல்கள் கூடுதலாக வன்னி பிரதேச நாவல்கள் எழுதியிருக்கிறேன்.
இந்த இப்படியான பிரதேச ரீதியான நாவல்களை எழுதும் பொழுது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு கதைகளுடைய கருக்கள் பிறக்கின்றனவா, அல்லது அந்த களத்தை நீங்கள் உண்மை கதைகளுக்கான களங்களாக பயன்படுத்திக் கொண்டீர்களோ?
உண்மை சம்பவங்கள் இல்லாமல், உண்மை சம்பவங்கள் பாதிப்பு மனதில பாதிப்பு இல்லாமல் எழுத முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்திலே நடக்கின்ற யதார்த்தமான அடக்குமுறைகள் அல்லது கொடூரங்கள் வந்து ஒரு எழுத்தாளருடைய மனதிலே ஆழ பதிந்து ஒரு காயத்தை உண்டாக்கும்.
நிச்சயமாக
நாங்கள் போராளிகளாக இருந்தால் சண்டை பிடிக்கலாம், ஆனால் நாங்கள் எழுத்தாளர்களாக இருப்பதனால அந்த மனதிலே பட்ட காயங்கள் அல்லது மனதிலே ஏற்பட்ட சுமைகளை இறக்கி வைப்பதற்கு எழுத்து எங்களுக்கு ஒரு வடிகாலாக இருந்திருக்கிறது. ஆகவே உண்மை சம்பவங்கள் நிறைந்த நிறைந்த ஒரு சூழலிலேயே இந்த சமூகம் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உண்மை சம்பவங்கள், இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதும் பொழுது அதை எழுத்தாளனுடைய
உணர்வை
இலக்கிய நோக்கி சுற்றுவனாக அமைந்து விடுகின்றன. ஆகவே என்னுடைய நாவல்களே இப்படி இருக்கிறது என்று சொல்வதோடு இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே
யதார்த்தபூர்வமானது அந்த நாவல்கள். அதே போல இந்த நாவல்களிலே நகைச்சுவை கலந்த பின்னணியை தவிர்த்து, சில நாவல்களை தவிர்த்து பெரும்பாலான நாவல்களை படிக்கும் பொழுது இறுதியிலே, அதாவது அந்த முடியும் தருவாயிலே ஒரு அவலச்சுவை அதிகமாக கலந்திருக்கும். அதற்கு ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கின்றது? அதாவது வாசகர்களை இறுதி நேரத்திலே இன்னும் அழுத்தமாக கவர வேண்டும் என்ற ஒரு நோக்கமா, அல்லது எந்த அடிப்படையிலே அந்த அவலச்சுவையை நீங்கள் பெரும்பாலான நாவல்களிலே இறுதியிலே காட்டுகின்றீர்கள் அதிகப்படியாக?
என்னுடைய வாடைக்காட்டு கிடுகு வேலி என்ற கிடுகு வேலி காட்டாறு என்ற நாவல்களிலே அவலச்சுவை கூடுதலாக இறுதியிலே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் யதார்த்தம் உண்மையான நிலைமை அதாகத்தான் இருக்கிறது. தூகீதங்கள் இனிமையானவை, அதற்காக நான் வலிந்து சோகத்தை அந்த நாவல்களை செய்யவில்லை. கிடுகு வேலி என்பதிலே எங்களது கிடுகு வேலி என்பதில் நான் சுட்டிக்காட்டிய இறுதி சோகம் வந்து உண்மையிலேயே என்னுடைய நண்பன் கலா பரமேஸ்வரனுக்கு நிகழ்ந்த ஒரு சோகம். ஆகவே அதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. காட்டாரை பொறுத்தவரையிலே அது வேறு விதமாக எழுத முடியாது, அந்த நாவலை வேறு விதமாக கொண்டு வந்து முடிக்க முடியாது. அப்போ இந்த மூன்று நாவல்களும் தான் நான் சோகத்தை கொண்டிருக்கிறேன். கூடுதலான மற்ற நாவல்கள் முடிவு இயல்பாகவே அமைந்திருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.
நிச்சயமாக நீங்கள் கிடுகு வேலியை பற்றி குறிப்பிடும் பொழுது என்னை பொறுத்தவரையிலே 11 வயதிலே ஈழநாடு பாரமரவிலே 1984 ஆண்டில் வரும் பொழுது அதை படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தி பின்னர் உங்களை முழுமையான ஒரு ஆதர்ச எழுத்தாளனாக உருவாக்கி கொள்ள ஈடுபட வைக்க உதவியது. அப்படி எல்லா தரப்பு வாசகர்களையும் கவரக்கூடிய ஒரு எழுத்து நடையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அப்படியான ஒரு எழுத்து நடையை எடுப்பதற்கு யாராவது முன்னோடிகள் உங்களுக்கு இருக்கின்றார்களா?
ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இலக்கியம் வந்து வாசிக்கப்பட வேண்டும். இலக்கியம் நாங்கள் எழுதுகின்ற இலக்கியம் வந்து வாசிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சரளமான நடையை நாங்கள் கையாளத்தான் வேண்டும். அதற்காக ஆக இறங்கி போவதென்றல்ல, ஆக மலினமான நடையை கையாளுவதென்றல்ல, ஒரு சரளமான இலகுவான ஒரு நடையை கையாள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பாக இருந்தது. ஆகவே ஆரம்பத்திலே நாங்கள் விரும்பி வாசித்த கழகி அகிலன் போன்றவர்களுடைய நடை மிக எளிமையானதும் உறுதியானதுமாக இருந்திருக்கிறது. பின்னாலே நாங்கள் கற்றுக்கொண்ட புகப்பித்தஞ்சுடைய நடை நளினத்தோடு எளிமையோடு சேர்ந்த ஒரு உருக்கமான நடையாக இருந்ததை கண்டிருக்கிறேன். ஆக இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நடையை நான் பின்பற்றி வருகிறதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆக எளிமையும் அல்ல, ஆக கடுமையும் அல்ல. ஆக கடினமான சுவையில் கடினமான நடையில் எழுத வெளிக்கிட்டால் நாங்கள் வாசகனை விட்டு விலகி எங்கேயோ சென்றுவோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-12 பேருக்காக எழுதுகின்ற நாவலாகத்தான் அல்ல புனகதையாகத்தான் அமைந்துவிடும். ஆக இலக்கியம் வாசிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு தீர்மானமான முடிவு இருந்ததுனால என்னுடைய நடையை நான் அதற்கேற்ற முறையில் ஒழுங்குபடுத்திக் கொண்டேன் என்று நான் கூறுவதும்
போகிறேன். இதேபோல வரலாற்று ரீதியான படைப்புகள் என்று சொல்லும்பொழுது கடற்கோட்டை உட்பட சில வரலாற்று பாரம்பரியம் மிக்க படைப்புகளை நீங்கள் அளிக்கும் பொழுது அந்த வரலாற்று செய்திகள், அதாவது நடந்த செய்திகள் என்பதை எப்படியான ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படியான கதை புலன்களை படைக்கின்றீர்கள்?
வரலாற்று நாவல், என்னுடைய வரலாற்று நாவலுக்கு கூடுதலாக வரலாற்று பாத்திரங்களையும் வரலாற்று சம்பவங்களையும் உண்மையான சம்பவங்களையும் அடிப்படையாக கொண்டது. இது மறக்க முடியாது. இப்ப கல்கியினுடைய நாவல்கள் போன்றோ அல்லது சாண்டில்யனுடைய நாவல்கள் போன்றோ கற்பனை குதிரையை தட்டிவிட்டு கூடிய கற்பனாவாதத்தை எழுது வாதத்தை விவரிக்கின்ற விவரமாக இந்த கதைகள் அமையவில்லை. இப்ப நீங்கள் காட்டாறை கடற்கோட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் உள்ள 12 அத்தியாயங்களும் 12 பாகங்களாக எழுதப்பட வேண்டியவை. பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு நாவலாக வரக்கூடிய அளவுக்கு வரலாற்று செய்திகள் அதில் இருக்கும். ஆனால் அதுக்கு அங்கால அந்த உண்மையான வரலாற்றுக்கு அங்கால கற்பனையை அதுக்குள்ள சேர்க்க விரும்பாதனால மிக இறுக்கமாக சொல்லிவிட வேண்டும் வரலாற்றை என்றால்தான் என்னுடைய விருப்பம். இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய வரலாறு சரிவர சொல்லப்படவில்லை. தமிழ் மக்களுடைய வரலாற்றுக்குரிய ஆவணங்களோ தொல்பொருள் ஆய்வுகளோ இப்பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக ஆவணங்கள் குறைவு, தொல்பொருள் ஆய்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த தொல்பொருள் ஆய்வுகளினாலே காணப்படுகின்ற முடிவுகள், அதாவது வன்னி பிரதேசம், பூநகரி பிரதேசம், இலங்கையினுடைய ஒரு முக்கியமான தமிழ் ராஜ்ய நிலவிய பிரதேசம் வந்து ஈழம் என்ற பெயர் அதுக்குத்தான் இருந்தது என்றெல்லாம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழ் மன்னர்களுடைய அரச அயனியாக பூநகரி அரச வழி பிரதேசம் இருந்திருக்கிறது என்றெல்லாம் நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். தொல்பொருள் ஆய்வுகள் மூலமும் அதன் மூலம் கிடைக்கின்ற இந்த பிராணி எழுத்துக்கள் மூலமும் இவை நிரூபணமாகி வருகின்றன. ஆனால் அதற்கு மாறாக சிங்கள வரலாற்றை கூறுகின்ற மகாவம்சம் திரிவு செய்திருக்கிறது, அந்த வரலாற்றை திரிவு செய்திருக்கிறது. உதாரணமாக இலங்கை மீது ஏதாவது சிங்கள மன்னர்கள் மீது தமிழர்கள் படையெடுத்தால் அந்த படையெடுப்பு தென்னிந்தியாவில் இருந்து வந்ததாக சொல்லிவிடும், இலகுவாக சொல்லிவிடும். தோழர்கள் படையெடுத்தார்கள், தமிழ் பிசாசுகள் படையெடுத்து வந்தனர் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சேனன் குத்திக்கன் அல்லது இல்லவரன் போன்றவர்கள் எங்கிருந்து படையெடுத்தார்கள் என்று சொன்னால் புனேரி பிரதேசத்திலிருந்து படையெடுத்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இளம் தொல்பொருள் ஆய்வாளனாகிய புஷ்பரட்னம் வரலாறு நன்றாக நிறுவியிருக்கிறார். அதனை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த உண்மைகளை வைத்து உண்மையான வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் நான் இப்போது அண்மையில் எழுதிய ஈழராஜ இல்லாளன் என்ற வரலாற்று நாவல் அமைந்தது. நீங்கள் வாசித்து
பார்த்துக்கலாம்.
ஈழராஜ இல்லாளன் இல்லாளன் சோழ நாட்டில் இருந்து படையெடுத்து வரவில்லை. அவன் புனேரி பகுதியிலிருந்து தான் தன்னுடைய படையை நடத்தி வந்து ஈழத்தை வெற்றி கொண்டு 44 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். அங்கு வந்து மகாவம்சம் சொல்வது போல சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சண்டை நடக்கவில்லை, ரெண்டும் மன்னர்களுக்கிடையே தான் சண்டை நடந்திருக்கிறது. மன்னர்கள் மாறுகிறார்களை ஒழிய மக்கள் தங்களுக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டு சண்டை பிடித்ததாக மகாவம்சம் சொல்வது போல இல்லை. ஏனென்றால் 44 வருடம் ஒரு தமிழ் மன்னனுடைய ஆட்சியை இந்த தென்னிலங்கை ஏற்றிருக்கிறது. அதுதான் அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இவற்றையெல்லாம் சொல்லுவோம் என்பதற்காகத்தான் என்னுடைய வரலாற்று நாவலை மிக இறுக்கமாகவும் மிக விவரித்து கொண்டு போவதில்லை, மிக இறுக்கமாகவும் வாசகர்கள் உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கூடிய விதமாகவும் நான் அமைத்து எழுதி வருகின்றேன். இப்பொழுது கலிங்கத்து மாகன் என்ற ஒரு வரலாற்று நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். அதிலும் இந்த உத்தியைத்தான் நான் கையாண்டு வருகிறேன்.
இப்படியான அந்த வரலாற்று சம்பந்தமான தேடல்கள், அதாவது எமது தமிழர்களுடைய சுய நிர்ணயம் இப்படியான தேடல்களோடு மையப்படுத்திய நீண்ட கால திட்டங்களாக ஏதாவது இருக்கின்றதா?
தமிழனுடைய வரலாறு உண்மையிலேயே சொல்லப்பட வேண்டும். அதற்காக நான் இப்பொழுது நீண்ட காலமாக கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த ஆராய்வுகள் செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு என்னுடைய கல்வி புலமை எனக்கு மிக உதவியாக இருந்திருக்கிறது. நான் வகித்த பதவிகளும் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது. இப்ப யாழ்ப்பாண சரித்திரத்தை யாழ்ப்பாண வரலாற்றை குறிப்பிட்டு ஈழத்தவர் வரலாறு என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதை விட ஜஃப்னா டினாஸ்டி என்று சொல்லி யாழ்ப்பாண அரச பரம்பரை என்ற நூல் எழுதியிருக்கிறேன். அது சிங்கப்பூரிலே ஆங்கிலத்திலே வெளிவந்தது. அது ஜஃப்னா டினாஸ்டி. அது உண்மையிலேயே யாழ்ப்பாண அரச பரம்பரையினுடைய அதிவேர்கள் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் ஒரு முயற்சியாக அது இருந்திருக்கிறது. இப்பொழுது தமிழர் தேசம் என்ற ஒரு நூல் எழுதுவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டு வருகிறேன். அவற்றை மேற்கொள்ளும் பொழுது வெளிவருகின்ற உண்மைகள் எங்களுடைய அடையாளத்தை ஐடென்டிட்டியை மிக தெளிவாக காட்டும் என்று நான் கருதுகின்றேன்.
நிச்சயமாக அப்படியான ஒரு முயற்சிகள் பரந்த அளவிலே சென்றடைய வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் அந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்னர் வரலாற்றை கடந்து தற்கால சமூகம் என்ற ரீதியிலே தீம்பெருகிட தித்துவம் என்ற ஒரு நாவலிலே ஒரு அருமையான ஒரு கதை கடமை கையாண்டிருந்தீர்கள். ஒரு பக்கம் பாராளுமன்றத்திலே சட்ட விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்திலே ஒரு சிங்கள பெண்ணுக்கும் தமிழ் பையனுக்கும் காதல் வரும். இறுதியிலே சட்ட விவாதம் கலைந்து இனக்கலவரம் ஆரம்பித்த பொழுது அவர்களுடைய காதலும் கனவாக போகும். இப்படியான கதைக்களன்களோ அல்லது எமது காலத்தின் தேவையை ஒட்டிய படைப்புகளாக நீங்கள் சொல்ல வேண்டிய அல்லது இதுவரை படைத்த படைப்புகள் என்று இவற்றை சொல்வீர்கள்?
அரசியல் வந்து சமூகம் வந்து அரசியலில் இருந்து விடுபட முடியாது. படைப்பாளியும் அவ்வாறுதான். ஆகவே சமூக படைப்பாக இருந்தாலும் சரி, வரலாற்று படைப்பாக இருந்தாலும் சரி, அரசியலோடு இணைந்ததாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த தீம்தரையிட தித்தம் என்ற நாவல் உண்மையிலேயே ஒரு எனக்கு நான் கற்றுக்கொண்ட நான் அறிந்து கொண்ட ஒரு சம்பவத்தை குறிக்கின்ற ஒரு நாவல். இனக்கலவரம் நடக்கும் பொழுது இவ்வாறு அன்றா பண்டனாக்களுடைய பர்த்டேயிலே எங்களுடைய தமிழ் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒன்றுபடும் பொழுது அரசியல் தலைவர்கள் வந்து வரும் பொழுது சாதாரண மக்கள் எவ்வாறு பிரிந்து போகின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக திமுக திருத்தோம் என்று நான் அவர் எழுதினேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்னுடைய முதல் ஆரம்ப நாவல்கள் வந்து சமூக நாவல்களாக இருந்து நாவல்களாக இருந்து இன்றைக்கு நான் எழுதுகின்ற நாவல்கள் எல்லாம் ஒரு சமகால பிரச்சனைகளை சித்தரிக்கின்ற நாவல்களாக வந்திருக்கிறத பார்க்கலாம். சமகால போராட்ட வரலாற்று மக்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை அந்த நாவல்களை சித்தரிப்பதாக நான் காட்டியிருக்கின்றேன். என்னுடைய வானம் கனல் சொரியம் என்ற நாவல், ஓரே நீபோ என்ற நாவல், மரணங்கள் மறைந்த பூமி என்று நான் கடைசியாக எழுதிய நாவல், எல்லாத்திலும் இந்த சமகால 20 வருட யுத்தத்தினாலே தமிழ் மக்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறேன், அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மார்க்கம் என்றும் அதிலே நான் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக மரணங்கள் மறைந்த பூமி என்ற நாவல்ல இடப்பெயர்வோடு ஆரம்பித்த அந்த கதை, அந்த நாவல் இடப்பெயரோடு ஆரம்பிக்கின்றது. அதனாலே மக்கள் படுகின்ற துயரங்கள், வேதனைகள், போராளிகள் அதிலே எடுக்கின்ற வன்மங்கள், அவருடைய போராட்ட தன்மைகள் இவற்றையெல்லாம் சித்தரித்து விட்டு கடைசியிலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் என்னுடைய ஒரு ஆரம்பத்தை அதிலே வெளியிட்டிருக்கிறேன். இந்த துப்பாக்கிகளை நாங்கள் கீழே போட முடியாதா என்ற ஒரு கேள்வியோடு அந்த நாவல் முடிக்கிறது. நம்பிமாரே, புத்தாமாரே, புத்தாமாரே என்ற சிங்களவர்கள் புத்தாமாரே, இந்த துப்பாக்கிகளை கீழே போடுங்கோ என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அந்த நாவல் முடிந்திருக்கிறது. ஆகவே அந்த இப்படி எழுதுகிற நாவலும், அதுவும் வரலாற்று நாவல் தான், அதுவும் ஒரு அரசியல் நாவல்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. தேந்திர இலக்கியத்தம் 1956
இதேவேளை நீங்கள் அந்த மரணங்கள் போரே நீ போ என்ற அந்த நாவலிலே அந்த விஷயத்தை குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தீர்கள். ஒரு எழுத்தாளனாக அந்த நேரத்தில் ஒரு சமூக பார்வையோடு சிந்திக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே இனப்பிரச்சனைக்கு எப்படியான வழியிலே தீர்வு வரும் அல்லது வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள்?
இது ஒரு சிக்கலான கேள்வி. ஒரு படைப்பாளி என்ற முறையில நாங்கள் ஆரம்பத்திலே எழுத்தாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இலக்கிய வட்டம் வச்சிருந்திருக்கிறோம், உப்புரம் வச்சிருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் இந்த போராட்டங்களிலே பல்வேறு குழுக்கள் ஈடுபட்டு தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதில்லை, போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதில்லை. அதை பற்றி ஆதரவாக எழுதாவிட்டாலும் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதில்லை என்ற ஒரு முடிவு எழுத்தாளர்கள் எடுத்துக்கிறார்கள். அதனாலதான் யாழ்ப்பாணத்தில் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் பல்வேறு படைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு பக்கம் சார்ந்ததாகவோ இல்லையோ அல்லது போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாகவோ இல்லை. நாங்கள் போராட்ட நிலைக்கு வந்துவிட்டோம். இனி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில போராட்டம், போராட்ட பின்னணியிலே எங்களுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. தொடக்கப்பட்ட போராட்ட வரலாறு ஏதாவது ஒரு முடிவை காண வேண்டும். அதற்கு ஆயுத தீர்வுதான் முடிவு என்பதை எழுத்தாளர்கள் நானோ அல்ல எழுத்தாளர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயுத தீர்வுனாலே உலக ரீதியாக அந்த தீர்வு எட்ட முடியும் என்பதற்கு எந்த வரலாறும் இல்லை. கெரில்லாக்களை வென்றதாக வரலாறும் இல்லை, ராணுவத்தை வந்ததாகவும் வரலாறு இல்லை. எல்லார இடத்திலும் ரெண்டும் கெட்ட நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கான இந்த போராட்டம் ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட்டு இந்த நாட்டுக்கு அமைதி கிடைக்க வேண்டும், இந்த நாட்டிலிருந்து வெளியேறிய எங்களுடைய உறவுகள் எல்லாம் திரும்பி வந்து எங்களோட வாழ வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது.
இதேவேளை இப்படியான அந்த வரலாற்று அல்லது இந்த தம் நடைமுறை வாழ்க்கையோடு நாங்கள் பேசும் பொழுது நீலவண்ணன் என்பவரையும் மறக்க முடியாது, அவரை பற்றியும் பேசலாமா?
பேசலாம்.
நீலவண்ணன் என்பவருடைய புனைப்பெயர் அந்த படைப்பிலே யாழ்ப்பாணம் வருகின்றது, 24 மணி நேரம் போன்ற படைப்புகளையும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அந்த காலப்பகுதியிலே எமக்கு நடந்த அநீதிகளை புகைப்படங்களோடும் செய்திகளோடும் ஒரு ஆவணப்படுத்தலாக அப்படியான திட்டங்கள் வந்திருக்கின்றன. எப்படி அப்படியான ஒரு துணிச்சலான செய்கையை உங்களால் எடுக்க முடிந்தது?
ஒரு எழுத்தாளன் வந்து கொடுமைகளை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அது கொடுமையான விஷயங்கள் தான். நாங்கள் எங்களுடைய வளங்களை, எங்களுடைய நூல் நிலையங்களை, நூல்நிலையத்தை எங்களுடைய கடை சொத்துக்களை எல்லாம் அழிந்து போகின்ற சூழ்நிலையை என்னாலே பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அது எவ்வாறாவது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆவணமாக்க வேண்டும் என்ற ஒரு வெறி எனக்கு இருந்தது. அதனாலதான் இந்த யாழ்ப்பாணம் எழுகிறது, 24 மணி நேரம் என்ற நூல்களை நான் எழுதினேன்.
அப்படி
கலம்பலகண்ட கோட்டை அவ்வாறு எழுதப்பட்டது. அதை இன்றைக்கு அதற்கு இன்றைக்கு வாசிப்பவர்கள் இப்படி எல்லாம் நடந்ததா என்று சொல்லி அதிசயப்படக்கூடியதா இருக்கிறார்கள். இன்றைக்கு இன்றைய தலைமுறைக்கு அவையெல்லாம்
புதுமையாக
இருக்கின்றன, செய்தியாக
இருக்கின்றன. அது ஒரு வேதனையான விஷயமும் கூட. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே மிகவும் கொடூரமாக இருந்த செயல்கள் இன்றைய காலகட்டத்தினால் மறக்கப்பட வேண்டி மறக்கப்பட்டு விட்ட நிகழ்வாக மாறிவிட்டன. இப்படியான ஆவணப்படுத்தல்கள் இல்லாவிட்டால் இல்லையா?
நீங்க சொல்றது சரி, ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆவணப்படுத்த வேண்டும்.
அப்படியான முயற்சிகளை தவிர்த்து நீங்கள் சமீப காலமாக இப்படியான ஆவணப்படுத்தல்களிலே ஏதாவது முயற்சிகளாக அல்லது படைப்புகளாக வந்திருக்கின்றனவா?
இலக்கிய முயற்சிகளை நான் பலவற்றை மேற்கொண்டிருக்கிறேன். உதாரணமாக இலகேசரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகை, எங்களுடைய ஒரு பாரம்பரிய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் எழுதிய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து இலகேசரி சிறுகதைகள் என்ற ஒரு பெரிய நூல் வெளியிட்டிருக்கிறேன். சுதந்திரன் பத்திரிகையில வந்தவற்றை வெளியிட்டு சுதந்திரன் சிறுகதைகள் என்று வெளியிட்டிருக்கிறேன். மறுமலர்ச்சி என்ற பத்திரிகையில வந்தது மறுமலர்ச்சி சிறுகதைகள் என்று வெளியிட்டிருக்கிறேன். மல்லிகை சிறுகதைகள் வெளியிட்டிருக்கிறேன். முனியப்பதாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான எழுத்தாண்டு படைப்புகளை தேடி பெற்று முனியப்பதாசன் கதைகளை வெளியிட்டிருக்கிறேன். சம்பந்தருடைய கதைகள் எல்லாம் நானும் என்னுடைய நண்பரும் தேடி பெற்று சம்பந்தம் சிறுகதைகள் என்று வெளியிட்டிருக்கிறேன். இது இலக்கிய ரீதியான விடயங்கள். இவற்றை விட அரிய பல வரலாற்று நூல்களை நான் மேற்பதிவு செய்திருக்கிறேன். உதாரணமாக யாழ்ப்பாண வைபவ மாலை, மூத்த தம்பி பிள்ளையினுடைய யாழ்ப்பாண சரித்திரம், ஞானப்பிரகாசருடைய யாழ்ப்பாண சரித்திரம், அவருடைய யாழ்ப்பாண சரித்திரம், இவற்றையெல்லாம் நான் மேற்பதிப்பு செய்திருக்கிறேன்.
அவற்றில் ஏதாவது மாற்றங்கள், அவற்றில் ஏதாவது எழுத்து நடைகளிலே நீங்கள் மாற்றங்களை கொடுத்திருந்தீர்களோ அல்லது அப்படியே பதித்திருந்தீர்களோ?
இல்ல, பதிக்கும் பொழுது அதிலே உள்ள வரலாற்று செய்திகள் இவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்று அதில் திருத்தங்கள் செய்திருக்கிறார். அவர்களுடைய திருத்தம் செய்யவில்லை. இவ்வாறு இந்த வரலாற்று செய்தி இருந்திருக்க வேண்டும் என்பதில் இப்பத்தே கண்டுபிடிப்புகளை அதில் நான் சொல்லியிருக்கிறேன். அது அவ்வாறு பழிச்சு விடுறதுனாலே ஒரு பிரயோசனம் இல்லை.
நிச்சயமாக
இப்பொழுது புதிய வரலாற்று ஆசிரியர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கண்டுபிடிப்புகள் இந்த செய்தியை இவ்வாறுதான் அமைஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கின்றன என்பதை நான் அவற்றிலே
சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இதேவேளை வாடைக்காற்று என்பது உங்களுடைய படைப்புகளிலே மறக்க முடியாத ஒரு படைப்பு. இன்றும் செங்கியாளியான் என்றால் வாடைக்காற்று எழுதியவரா என்று ஜாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இளைய தலைமுறையினர் இருக்கின்றார்கள். செட்டிக்குளம் கிராமத்திலே ஒரு எழுத்தாளனுக்கு வழங்கிய கௌரவம் இந்த ஒரு படைப்புக்கும் அப்படியான ஒரு படைப்புக்கும் வழங்கப்படவில்லை இல்லையா?
உண்மை, அது உண்மை. அது வாடைக்காற்று என்ற நாவல் வந்து அது வீரேஸ்வரி வெளியீடாக வந்தது, அது திரைப்படமாகவும் வெளிவந்தது. அந்த வாடைக்காற்று என்ற நாவல் வந்து இடம்பெயர்ந்து வருகின்ற மீனவர்களையும் இடம்பெயர்ந்து வருகின்ற பறவைகளையும், கூலக்கடா என்று சொல்லப்படும் பறவைகளையும் குறியீடாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவல் ஆரம்பத்தில் வெளிவந்த பொழுது பல பிரச்சனைகள் சில எழுத்தாளர்கள் சில பாளிகள் நாளை கிளப்பப்பட்டன. ஆனால் அந்த நாவல் எந்த விதமான ஒரு கல்மிசத்தோடும் ஒரு இன ஒரு ஒரு பகுதி மக்களை அல்லது ஒரு பகுதி மக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு எழுதப்பட்டது கிடையாது. அப்படி எழுதவில்லை, அது எழுதவில்லை. ஆனால் அது எழுதியிருக்கிறதாக சொல்லி பல விமர்சகர்கள் வந்த உண்மை. வாடைக்காற்று நாவலை தீட்டு கொடுத்தினர் உண்மை. ஆனால் இருந்தாலும் அந்த வாடைக்காற்று நாவலை வரவேற்று பல ஏராளமான வாசகர்களும் அந்த பிரதேச மக்களும் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் 7000
பிரதிக்கும் அதாவது ஈழத்து
படைப்பு இரண்டாம் படிப்பும் வந்திருக்கிறது.
ஆமாம், இரண்டாவது படிப்பை நான் கடந்த மாதம் இரண்டாவது பதிப்பை நான் கடந்த மாதம் படித்த பொழுது எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. செங்கியாளியானால் இன்னும் சிறப்பாக அந்த கதைக்களத்தை விரிவுபடுத்தி காட்சி களத்தோடு பயணித்திருக்கலாமே என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்ததா?
அதை இப்பொழுது வாசிக்கும் பொழுது அதில் சில இன்னும் சுவையாக சொல்லலாம் போலவும் இன்னும் நல்ல நடையில இலக்கிய இல்லை கலையாளவோடு சொல்லலாம் போலவும் படைகிறது. அதை விடுங்கள், அது அந்த காலகட்டத்துக்குரிய படைப்புகளே நாங்கள்
பாடக்காட்டு திரைப்படத்திற்கு என்ன நடந்தது?
திரைப்படம் எடுக்கப்பட்டு இலங்கையில ஜனாதிபதியினுடைய பாராட்டையும் பெற்றது. அது உண்மையிலேயே ஈழத்தில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்கள் ஒன்று வந்து வெளிவந்தது. அந்த ஈழத்து அந்த இலக்கிய அந்த வடக்காட்டி வெளிவந்த காலகட்டத்திலே மே சுந்தரராஜன் என்பவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். அவரோடு என்னுடைய ஒரு சிறிய தந்த முறையானவரும் வந்திருந்தார். அவர் இந்தியாவில் இருக்கிற ராஜரத்னம் என்று சொல்லி அவர் கண்ணாடி மாளிகை போன்ற திருவள்ளுவர் போன்ற படங்கள் இருக்கிற அவரும் வந்திருந்தார். இந்த வடகாட்டி வடகாட்டி திரைப்படத்தை பார்த்த சுந்தரராஜன் என்ன கூப்பிட்டு கதைக்க விரும்பினார். நான் போய் அவரை சந்தித்தேன் யாழ்ப்பாணத்தில். அவர் இங்க நாடகங்கள் போட்டவர் அப்பொழுது. அப்ப அவர் கேட்டார், இந்த வடகாட்டி நாவலி எனக்கு தருகிறீர்களா, நான் இருக்க இந்தியாவிலிருந்து நான் எடுக்கிறேன் அல்லது நல்ல அவர்களை போன்று எடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் கேட்டார். எந்த சிறிய தகுப்பு நேரம் அதுக்கு ஊக்கம் தந்ததுனால என்னுடைய வாடகாட்டி நாவலை நான் அவரிடம் கொடுத்தேன். அவர் அதை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போனார். இந்தியாவில இருந்து என்ன கடிதம் போட்டார், இந்த நாவலை நான் பாரதிராஜாவிடம்
கொடுத்திருக்கிறேன்.
அவ்வளவுதான் கதை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு திரைப்படம் வந்தது, கல்லுக்குள் ஈரம் என்றொரு திரைப்படம் வந்தது. என்னுடைய வாடகாட்டிலே இரண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க வருகிறார்கள். கல்லுக்குள் ஈரத்திலே இரண்டு பேர் படம் பிடிக்க வருகிறார்கள். மற்றபடி அதிலே வருகின்ற இதிலே வருகின்ற சம்பவங்களும் அதிலே வருகின்ற சம்பவங்களும் ஒரே மாதிரிதான். இதிலே வருகின்ற ஒரு புரல் நிலை பாத்திரமான விருத்தாசலம் கூட அதே ஈட்டியோடு அதிலும் வருகிறான். அதே ரெண்டும் அப்படியே அப்பட்டமான கொப்பி. இதை பற்றி அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நல்ல ஒரு கருத்து மனதிலே பட்டால் அவற்றுக்கு ஒரு வேறொரு வடிவம் கொடுப்பது சினிமாவிலே ஒன்றும் புதிய விஷயம் அல்ல.
ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல்
அது புதிய விஷயம் அல்ல என்று சொல்லி அது ஒரு பெட்டியிலே கூறி அதை முடித்து விட்டார். வடகாட்டினுடைய
கடல் ஒரு ஈழத்து கலைஞனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை இழக்கப்பட்டு இது விதமான அனுமதியும் இல்லாமல் அது படைப்பாக வந்திருக்கிறது இல்லையோ?
படைப்பாக
வடகாட்டு திரைப்படத்தினுடைய பிரதிகளுக்கு என்ன நடந்தது? இன்னும் இருக்கின்றனவா?
இல்லை, அது அதில் நடந்த என்ன விஷயம் என்று சொன்னால், வடகாட்டு திரைப்பட பிரதிகள் அந்த ஸ்டுடியோ கொளுத்தப்பட்ட பொழுது அப்படியே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சு. அதிலே அந்த எரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது காப்பாற்றப்பட்ட மொத்தம் ஏழு ரோல் ரீல்ஸ், அதிலே ஒன்று இல்லாமல் மிச்சம் ஆறு எடுத்துட்டார்கள். தப்பிவிட்டது. அந்த ஆறைத்தான் பிறவருக்கா ரூபவாணியில ஒளிபரப்பினார்கள். அந்த ஒளிபரப்பு செய்த பொழுது நான் அதை கொப்பி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல அந்த இடையில ஒன்று இல்லையே ஒழிய மற்றபடி ஒரு பிரதி என்னிடம் இருக்கிறது.
அந்த அப்படியான அந்த இழந்த பகுதி பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு பகுதியாக இருக்கின்றது.
கதையிலே வாசித்தவர்களுக்கு ஏற்படுத்தாது, புதுக்க பார்த்தவர்களுக்கு அதை ஏற்படுத்தும், முக்கியமாக ஏற்படுத்தும். அது
ஈழத்தை கடந்து நீங்கள் தென்னிந்திய பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கின்றீர்கள். குறிப்பாக வர்த்தக பத்திரிகைகளான ஆனந்த விகடனில் கூட உங்களுடைய கதைகள் வந்திருக்கின்றன. ஒரு மைய வட்டங்கள் இந்திய பதிப்பாக வந்திருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு ஈழத்தினுடைய படைப்பாளிக்கு வெளி உலகிலே அங்கீகாரம் இன்னும் தரவாக கிடைக்கவில்லையே என்ற ஆதம் உங்களுக்கு இருந்திருக்கிறதா?
இதொரு நியாயமான கேள்விதான். என்னுடைய படைப்புகள் தமிழக பத்திரிகைகளிலே வந்திருக்கும், முக்கியமாக கனையாளியிலே வந்திருக்கிறது. என்னுடைய ஒரு யாழ்ப்பாண கிராமம் என்ற ஒரு நாவல் டிஜிஆர் குறுநாவல் போட்டியிலே பரிசு பெற்றது. அது நல்ல பேர் எனக்கு பேர் பெற்றிருந்திருக்கிறது. மற்றும் சாம்பவி என்று சொல்லப்படுகிற ஒரு நாவல், ஒரு குறுநாவல் கனையாளியிலே ரெண்டு இதழ்களே வெளிவந்தது. மற்றது மீண்டும் ஒரு சீதை என்ற ஒரு குறுநாவல் ராஜ கலமகள் குறுநாவல் போட்டியிலே முதல் பரிசு பெற்றது. அந்த மதுரை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். வந்த குறுநாவல்களிலே யாழ்ப்பாணத்தினுடைய பகப்புறத்தைச் சேர்ந்த இந்த குறுநாவலே சிறந்த குறுநாவல் என நாங்கள் கருதுகிறோம் என்ற குறிப்போடு வந்தது. மீண்டும் ஒரு சீதை என்ற குறுநாவல். அவற்றை விட தாமரையிலே என்னுடைய சிறுகதைகள் நிறைய வெளிவந்திருக்கின்றன. தாமரையிலே வெளிவந்திருக்கின்றன. நீங்க சொல்ற போல ஆனந்தவனிலும் குமரத்திலும் ஒவ்வொரு கதைகள் வெளிவந்திருக்கின்றன. இப்பொழுது என்னுடைய நாவல்கள் 40 நாவல்களையும் தொடர்ந்து வெளியிடுவதற்கு கவிதா பதிப்பகம் என்ற ஒரு நிறுவனம் முன்வந்திருக்கிறது
இந்தியாவில்.
அவர்கள் சொக்கலிங்கம், சொக்கலிங்கம் என்பவர் பெயர். கவிதா பதிப்பகம் வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது என்னுடைய காட்டாறு, மரணங்கள் மலிந்த பூமி என்ற ரெண்டு நாவல்களும் புத்தகமாக அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். அவற்றை விட என்சிபிஎச் என்று சொல்லப்படுகிற நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்னுடைய நீங்க சொன்னது மாதிரி ஒரு மைய வட்டங்கள் என்ற நாவலை வெளியிட்டது. இப்பொழுது யுத்த பூமி என்ற ஒரு நாவலையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கிழமைக்கு முதல் வெளிவந்திருக்கிறது. ஆனா இந்தியாவில நான் நினைக்கின்றேன், இன்றைய நாடுகளை தொடர்ந்து வெளிவர இருப்பதனால தமிழக வாசகர்கள் இழத்து படைப்புல புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். அதனால் ஒரு பயம், தமிழகத்தை சென்றடைந்த இதுவரை சென்றடைந்த ஈழத்து நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு 60% எங்களை எங்களுடைய தரத்துக்கு மிகவும் தாழ்ந்தவையாக இருக்கின்றன.
அது பெரிய குறையாகவும் இருக்கும் இல்லையா?
குறையாக இருக்கிறது. அதனால ஈழத்து இலக்கியம் பற்றிய
கோட்பாடு
மாறிவிடுமோ, அது புரிஞ்சு பழைய மாதிரி பயிரிடன் சொன்னாரு, உங்களுடைய இலக்கியம் 10 வருஷம் பின்தங்கி இருக்கிறது என்று சொன்ன மாதிரி, அல்லது ஜானகிராமன் அல்லது கீவா ஜெகநாதன் அடிக்குறிப்பு தேவை என்று சொன்னது மாதிரி, ஆனால் மலினமான படைப்புகளாக அவை அமைந்து விடுகின்றன என்பது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. ஈழத்தினுடைய தரமான நல்ல படைப்புகள் அங்கு வழிவர வேண்டியது ஒரு அவசிய தேவை இப்பொழுது இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.
நிச்சயமா ஒரு நல்ல கருத்து. அதாவது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எழுதுவார்கள் தான், ஆனால் அதை விட சிறப்பாக படைக்கக்கூடிய ஈழத்து எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தாத வேளையிலே சில மலிந்த படைப்புகள் இதுதான் ஈழத்து படைப்பு என்ற ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும் இல்லையோ?
ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள் மிகவும் தரமான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். எங்கடையெல்லாம் சும்மா ஈஸியர்ல உட்காரக்கூடிய அளவுக்கு சிறுகதை படைப்பாளிகள் புலம்பெயர் படைப்பாளிகள் இருக்கிறார்கள்.
புலம்பெயர்ந்த இவரது தமிழர்களை உங்களுடைய படைப்புகள் எப்படி சென்றடைந்து கொண்டிருக்கின்றன?
என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய படைப்புகள் எல்லாம் கனடா, ஜெர்மனி அதுகளில் தொடர்ந்து தொடராக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கே தெரியாது தொடராக வருகிறது.
அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல்?
அது நாங்கள் இலவசமாகத்தான் எழுதிருந்தாங்களா, இலவசத்தை அவர்கள் கடைசி ஒரு பிரதியாவது அனுப்பி உங்களை வருகிறது என்று சொல்கிறார்களோ இல்லை. நான் தொடராக வெளிவந்தது. என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் இல்லை, என்னுடைய உறவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள், உங்களுடைய கதை நாங்கள் வாசிக்கிறோம் இப்பொழுது அப்படி இப்படி எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த புலம்பெயர் இலக்கியத்தை பற்றிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் மிகவும் ஒரு அச்சத்தை தருகிறது இப்பொழுது என்னவென்றால், இந்த தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை எங்களுடைய தமிழ் எழுத்துக்களை வாசித்து புரிஞ்சு கொள்ளுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இந்த புலம்பெயர் இலக்கியம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஈழத்தை பற்றிய ஒரு ஏக்கத்தை வெளியிட்டது. ஈழத்தில் தாங்கள் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தை வெளியிட்டு எழுதினார்கள் எழுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற ஊர்களில் நாடுகளில் தாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எழுதுகிறார்கள். அது நல்ல விஷயம். ஆனால் அது வந்து ஈழத்து இலக்கியம் என்ற வாய்க்குள்ளே அடங்குமா என்றது ஒரு சிந்தனை வந்துடும். இளம் பற்றிய இலக்கியமா அல்லது ஈழத்து இலக்கியமா என்ற ஒரு சிந்தனை வரக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இப்போது என்னொரு விஷயம் என்னென்றால், என்னுடைய பேர பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள், கொண்டாட்ட பேர பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அப்பப்பா நீங்கள் எல்லாம் ஏதோ பெரிய எழுத்தாளர் என்று சொல்லுகிறார்கள், நீங்க என்ன எழுதுகிறீர்கள், ஏதாவது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்களா?
அது
இப்பொழுது எங்களுடைய இளத்தினுடைய எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில்
மொழிபெயர்த்து
அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருவதாக நான் நினைக்கின்றேன்.
நிச்சயமாக
எங்களுடைய இருப்பை நாங்கள் காட்டிக்கொள்ள முடியாது.
ஆமாம், ஜானி என்ற உங்களுடைய அந்த படைப்பு ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கிறது இல்லையோ? அதேபோல இப்படியான உங்களுடைய நாவல் மற்றும் சிறுகதை இலக்கியங்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ஆவணப்படுத்தலையும் சொல்ல வேண்டும். சுருட்டு கைத்தொழில், அதாவது எமது பணப்பயிரான சுருட்டு கைத்தொழில் எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்பதை கூட நீங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறீர்கள். அப்படியான ஆவணப்படுத்தல்கள்
அந்த புத்தகம் உங்களிடம் இருக்கிறதா?
நான் என்னிடம் கொக்குவிலந்து கல்லூரி நூலகத்திலே இருக்கின்றது.
அந்த புத்தகம் என்னிடம் இல்லை.
கொக்குவிலந்து கல்லூரியில்
புரியவில்லை.
கொக்குவிலந்து கல்லூரி நூலகத்திலே இருக்கலாம் இப்பொழுது.
சரி சரி.
எப்படி அப்படியான ஆவணப்படுத்தல்களிலே உங்களுடைய அனுபவங்கள்?
அப்படியான ஆவணப்படுத்துகின்ற சுருட்டு கைத்தொழிலை பற்றி நான் அதை ஆவணப்படுத்தியது மாத்திரமல்ல, இரவின் முடிவு என்று சொல்லி ஒரு சிறுகதையில அந்த சுருட்டு கைத்தொழிலை பற்றி
சொல்லி
விரிவாக எழுதியிருக்கிறேன்.
ஆமாம்,
இரவின் முடிவு என்றதில் எழுதியிருக்கிறேன். அவை சில கல்வி தேவைகளுக்காக தயாரிக்க நாங்கள் ஆராய்ஞ்ச விஷயங்கள். ஆனா அந்த ஆவணப்பு வேறு விஷயங்கள் பற்றி நாங்கள் இப்ப ஆராய்ஞ்சிருக்கிறோம். இப்ப உதாரணமாக என்னுடைய எம்பிஏக்காக நான் வடகிழக்கு வட மாகாணத்துடைய நீர்நிலைகளை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறேன். என்னுடைய பிஎச்டிக்காக ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட்ஸை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறேன். அதாவது பாரம்பரிய நிலம் பற்றி ஒரு பிஎச்டி தீசிஸ் நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு தான் பிஎச்டி தந்தார்கள். அதுக்கு ஒரு சுவையான விஷயம் என்னென்றால், அதனுடைய ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து பேராதனை புவியியல் பேராசிரியர் மதுப பண்டார என்ற ஒரு சிங்கள பேராசிரியர். என்னுடைய இந்த தீசிஸ் அவரிடம் போனது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் அவர் அதை வச்சுட்டு ஒரு மறுமொழியும் அனுப்பவில்லை. கடைசியாக நான் ரிஜிஸ்டாரா போன பிறகு அவருக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்பினர், நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவை தெரிவிக்காவிட்டால் நாங்கள் இதை கொண்டு மேற்கொண்டு பல நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். நான் ஆரண்டு சொல்லாமலே எழுதினேன். ஆகவே அவர் பிறகு அதற்கு மறுமொழி அனுப்பியிருந்தார் 20 பக்க நோட்ஸோடு. அதாவது ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட், பாரம்பரிய நிலம் என்ற பிரச்சனை தமிழர்களுக்கு கிடையாது, அப்படி ஒரு கருத்தே கிடையாது என்று சொல்லி அவர் ஒரு சிங்களவராக இருந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் 20 பக்கம் எழுதினார். அதை வாசிச்ச பேராசிரியர் சொன்னார், நீ அவுட் என்று சொன்னார். அதாவது பிஎச்டி உனக்கு கிடைக்காது. ஆனா கடைசி பந்தியில அவர் ஒரு 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 புத்திஜீவியாக எழுதியிருக்கிறார், இவ்வாறு இருந்தாலும் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில சொல்லப்பட்ட விடயங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பன போல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி முறை சரியா இருக்கிறது. ஆகவே இவருடைய பிஎச்டியை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கடைசி பந்தியில
அதாவது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவை மறுக்க முடியாத
அவர் கடைசி பந்தியில் எழுதியிருந்தார். முன்னெல்லாம் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட்ஸ் எல்லாம் பிள்ளையான்னு சொல்லி போட்டு அது அவரால் முடியவில்லை என்றால் அது ஒரு புத்தி அறிவாளி புத்திஜீவி அப்படி செய்ய முடியாது.
நிச்சயமாக
எழுதியிருந்தார். அப்படி அது ஒன்று வச்சிருக்கிறேன்.
அது இந்த விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், பார்த்தீர்கள் என்றால் சிங்களவர்கள் அல்லது பௌத்தர்களுடைய படைப்புகள் என்று நீண்ட காலமாக போற்றப்படக்கூடிய மகாவம்சம் போன்ற படைப்புகள் இருக்கின்றன, ஆனால் யாழ்ப்பாணத்தையோ அல்லது மத்திய தமிழர் பிரதேசங்களையோ ஆண்ட மன்னர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் இருக்கின்றது, அவர்களுக்கான வரலாற்று குறிப்புகள் அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் மத்திய ஆட்சியாளர்களால் இது முழுமையாக அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது உண்மையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
அது உண்மையாக இருக்கும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில மகாவம்சம் வந்து ஒரு பௌத்த நூல். அந்த பௌத்தத்துக்கு ஆராய்ச்சி உண்டாக்கினார்களோ அவர்கள் எல்லாம் வரலாற்று ஒழுங்குமுறையாக ஏதும் சொல்லி இருக்கிறார்கள். கற்பனையை கலந்து பொய்யையும் கூட்டி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒன்று ஒரு விஷயம் என்னண்டா, இல்லாதன பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா இல்லாத சூட்டவில்லை. அது வேற விஷயம். அவன் 44 வருஷம் வாழ்ந்த மன்னன், அது மகாவம்சத்தினுடைய ஒரு மொழி. தமிழ் யாழ்ப்பாண பரம்பரைய பற்றி முக்கியமாக இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற நூல் வையா பாடலும் யாழ்ப்பாண வைபவ மாலையும். ஆனால் ராச முறை என்ற ஒரு நூல் இருந்திருக்கிறது. ராச முறை, அரச முறை, ராச முறை, அந்த நூல் பற்றி இந்த வையா பாடலிலும் வைபவ விமர்சனத்திலும் குறிக்கோள் மேற்கோள் காட்டப்படுகிறதை தவிர அந்த நூல் பிரதி எங்கும் இல்லை, ஒருவரிடமும் கிடைக்கவில்லை. நினைக்க ராச முறை படித்தால், ராச முறை என்ற அந்த நூல் வந்து மிக காலத்தால் முந்தியதாக இருந்திருக்க வேண்டும். அதிருந்தால் கிட்டத்தட்ட மகாம்சம் போல ஒரு சிந்தனையே எங்களுக்கு தரும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த அன்பர் சொன்னது சரி.
அப்படியான அந்த நூல் இந்த காலகட்டத்திலே வந்திருக்கும் என்று உங்களால் ஊகிக்க முடியுமோ? அதாவது எப்படியான வரலாற்று காலப்பகுதியில
நிச்சயமாக ரகுவம்சம் வந்த காலகட்டமா இருக்கும். மன்னனுடைய காலகட்டமா தான் இருக்கும். அந்த ரகுவம்சம், சைராசகரம், பர்ராசகரம் அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலம்
அதுதான்.
ஆகவே கிட்டத்தட்ட
அழிந்து போயிருக்கலாம்,
அழிந்து போயிருக்கலாம் அல்லது அழிக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் சரிவர கண்டுபிடிக்கவில்லை.
நாம் எமது நேர்காணலினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக நீங்கள் ஏதாவது எமது நேர்களுக்காக சொல்ல இருக்கின்றீர்களா?
இன்பத்தமிழ் நேர்களோடு பிரபாகனுடைய கேள்விகளூடாக கலந்து கொண்டு அவர்களோடு பேச முடிஞ்சதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு நீங்க தரவோனோ இன்னொரு காலகட்டத்தில் நான் விரிவாக இன்னும் சொல்ல முடியும்.
நிச்சயமாக.
ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், நாங்கள் இந்த சவால்களோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருப்பதனாலதான் எங்களுடைய பல வீடுகளிலே அடுப்பு எரிகிறது. அதுதான் உண்மை, அதை நாங்கள் மறக்க முடியாது. நீங்கள் அங்கிருந்து அனுப்ப நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் உங்களுடைய உறவுகளை நேசித்து அவருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் அனுப்புகின்ற வைத்துக் கொண்டுதான் என்னுடைய பல வீடுகளிலே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கும் இருக்க வேணும், ஆனால் உங்களுடைய நிறைவு காலத்தில் நீங்கள் இந்த மண்ணிலே வந்து எங்களோடு கலந்து இருக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறை பிள்ளைகள் அது எவ்வளவு தூரம் விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய மண்ணிலே இருந்து போன உறவுகள் மீண்டும் இங்கு வந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மிகவும் நன்றி.
ரொம்ப நன்றிகள். நீண்ட நேர்காணலாக இருந்தாலும் கூட அந்த நிமிடங்களை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அனுபவங்களும் கருத்துக்களும் அமைந்திருந்தன. குறுகிய கால அவகாசத்திலே நீங்கள் இப்படியான ஒரு நேர்காணலுக்கு வந்தமைக்காக மீண்டும் நேர்கள் சார்பிலே எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா.
நன்றி வணக்கம் பிரபா.
நன்றி வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது ஈழத்தின் பிரபல எழுத்தாளர் செங்கி ஆலியான் என்ற திரு குணராசா அவர்களுடனான நேர்காணல்.